الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين
صدق الله العظيم وعن خوضة الأنصارية رضي الله عنها قالت سمعت النبي صلى الله عليه وسلم يقول إن رجالا يتخوضون في مال الله بغير حق فلهم النار يوم القيامة رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன். அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், தலைவர்மார்கள், திருக்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு உரையை தந்த எங்கள் உயிருள்ள இனிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் சலவாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானா. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படியே இருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும் எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறார்களோ அத்துணை விடயங்களில் இருந்து முற்றாக தவிர்ந்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஒரு வழிமுறை, ஒரு சுன்னாவை உலகத்திலே அமைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய வழிமுறையின் அடிப்படையிலே உலகத்திலே இருக்கும் எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா பரிபாலித்துக் கொண்டு அவைகளை தன்னுடைய கண்காணிப்புக்கு கீழால் வைத்து பராமரிக்கிறான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஒரு வழிமுறை இருக்கிறது, ஒரு சுன்னா இருக்கிறது. உலகத்திலே இருக்கும் அது மனிதர்களாக இருந்தாலும் மனிதர்கள் அல்லாத வேறு வேறு விஷயங்களாக, வேறு வேறு அம்சங்களாக, வேறு உயிரினங்களாக இருந்தாலும் அவைகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் ஒரு நடைமுறையை வைத்திருக்கிறான், ஒரு ஏற்றத்தாழ்வை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். எல்லா மனிதர்களையும் ஒரே ஸ்தானத்திலே அல்லாஹ் படைக்கவில்லை. எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே ஸ்தானத்தை கொடுத்து ஒரே வடிவத்திலே அல்லாஹ் படைக்காமல் அவைகளுக்கு மத்தியிலே ஏற்ற தாழ்வை வைத்திருக்கிறான். மனிதர்களையும் அந்த நிலைமையை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். وَلَقَدْ فَضَّلْنَا بَعْضَ النَّبِيِّينَ عَلَى بَعْضٍ நபிமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள்
அவர்களுடைய நுபுவத் என்ற பெயருக்கு கீழால் அவர்கள் அனைவர்களும் ஒருமித்த கருத்திலே இருந்தாலும் அவர்களுக்கும் மத்தியிலே அல்லாஹ் ஏற்றத்தாழ்வை வைத்திருக்கிறான். அந்த ரசூல்மார்களின் சிலரை பார்க்க இன்னும் சிலரை அவர்களுடைய ஸ்தானத்தை அவர்களுடைய சிறப்பை நான் கூட்டி வைத்திருக்கிறேன் என்றும் மனிதர்களாகிய உங்களை எல்லா மனிதர்களையும் ஒரே ஸ்தானத்திலே வைக்கவில்லை. சிலரை அல்லாஹ் இமாம்களாக ஆக்கியிருக்கிறார். அடுத்தவர்களின் மூலமாக பின்பற்ற தகுந்த மார்க்கத்தின் அறிஞர்களாக அது மஸ்ஜிதுடைய இமாமில் இருந்து மார்க்கத்தின் மிகப்பெரிய அறிஞர்கள் வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா இமாமத் என்று சொல்லக்கூடிய பொறுப்பை கொடுத்து அவர்களுடைய ஸ்தானத்தை அல்லாஹ் அமைத்திருக்கிறார். இன்னும் சிலரை அந்த இமாம்களுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மஅமூன்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். சிலரை அமீர்களாக, இன்னும் சிலர்களை மஅமூர்களாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா, இன்னும் சிலர்களை தொழிலாளர்களாக அவர்களுடைய அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஸ்தலங்களின் வியாபாரிகள் முதலாளிகளாக, இப்படி உலகத்தில பல கோணல்களிலே மனிதர்களை பார்க்க முடியும். எல்லா அமைப்புகளையும் அல்லாஹ் மனிதர்களை படைத்து அல்லாஹ் அவனுடைய ஒரு ஆட்சியை அவனுடைய ஒரு வழிமுறையை அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இப்படி மனிதர்களை ஏற்றத்தாழ்வோடு படைத்ததனுடைய நோக்கம் ஆளுக்கால் பெருமை பேசுவதற்காக வேண்டியோ அல்லது மனிதர்கள் பேசக்கூடிய அந்த பாஷைகளின் வித்தியாசத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அரபு பேசக்கூடிய அரபிகள், நாங்கள் ஐரோப்பா நாடுகளிலே வசிக்கக்கூடியவர்கள், ஆங்கிலம் கலைக்கக்கூடியவர்கள் என்று பாஷைகளை வைத்து பெருமை அடிக்கவோ அல்லது நிறங்களை வைத்து நாங்கள் வெள்ளையர்கள், நாங்கள் உயர்ந்தவர்கள், நாம் இந்த நாட்டிலே அல்ல, நாம் இதைவிட உயர்ந்த ஒரு நாட்டிலே வசிக்கக்கூடியவர்கள் என்று இடங்களை வைத்து, நிறங்களை வைத்து, அவர்களுக்கு இருக்கும் பாஷைகளை வைத்து ஆளுக்கால் பெருமை பேசுவதற்காக வேண்டியல்ல. இதனுடைய ஹகீகத், இதனுடைய யதார்த்தத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல ஆயத்துகளில் விளங்கப்படுத்துகிறான். ஏன் சிலரை அமீராக வைத்திருக்கிறேன், ஏன் சிலரை மூர்களாக படைத்திருக்கிறேன், ஏன் சிலர் இன்னும் சிலரிடத்திலே தொழில் செய்யக்கூடிய கூலி வேலைகள் பார்க்கக்கூடிய சாதாரண தொழில் மக்களாக ஏன் வைத்திருக்கிறேன் என்றால், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், லியபுலுவக்கும் ஃபீமா ஆதாக்கும், நான் உமக்கு தந்திருக்கும் அந்த நிலைமைகளை வைத்து உங்களை தட்டி பார்ப்பதற்கு, உங்களை சோதிப்பதற்கு, நீங்கள் அந்த நிலைமையில் இருந்து ரப்பை எப்படி சந்தோஷப்படுத்துகிறீர்கள். முதலாளியாக இருந்து நான் ஒரு முதலாளி என்ற அந்த பொறுப்பிலே இருந்து கொண்டு ரப்பை விட, அல்லாஹுவை விட இவர் மேல் இடத்திற்கு போகிறாரா, ரப்பு செய்யக்கூடிய அந்த வேலையை செய்வதற்கு என்னுடைய கையிலே பலம் இருக்கிறது, என்னுடைய கையிலே ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்று அதிகாரத்தை பயன்படுத்தி கீழே இருக்கும் மக்களை ஆளவா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லியபுலுவக்கும் ஃபீமா ஆதாக்கும், உங்களுக்கு நான் தந்திருக்கும் அந்த இடங்களை ஸ்தானங்களை நான் வைத்திருக்கிறேன் உங்களை சோதித்து பார்க்க. ஆட்சி வர முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீர்கள், இப்படி ஒரு கதிரையே உட்கார்வதற்கு பின்னால் நீங்கள் மக்களோடு எப்படி புலங்கிறீர்கள், பணம் வருவதற்கு முன்னால் எப்படி பஜாரிலே நடமாடினீர்கள், கையிலே பணம் வந்தவுடன் மக்களோடு எப்படி புலங்கிறீர்கள், அறிவில்லாத காலத்தில் நீங்கள் ஏழைய மக்களோடு புலங்கின விதம் எவ்வாறு, இப்பொழுது படித்து பட்டதாரியாக மாறியிருக்கிறீர்கள், பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொள்கிறீர்கள், ஊரிலே இருக்கும் ஏழைய மக்களோடு நண்பர்களோடு எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று உங்களை நான் சோதிப்பதற்காக, இதற்காக வேண்டித்தான் உங்களுடைய ஸ்தானத்தை பல அமைப்பிலே நான் வைத்திருக்கிறேன். பொறுப்புகள் கிடைப்பதற்கு முன்னால் சாதாரண ஒருவராக இருந்தார், அப்பொழுது அவருடைய நிலைப்பாடு எவ்வாறு, தான் ஒரு பொறுப்புக்கு வந்ததற்கு பின்னால் அந்த பொறுப்பை வைத்து இவர் என்ன, இவருடைய நிலைமை எவ்வாறு மாறுகிறது, இவர் எப்படி பேசுகிறார், மக்களோடு எப்படி புலங்குகிறார், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுடைய நிலைமையில் இருந்து அவர்கள் ரப்பை எவ்வாறு சந்தோஷப்படுத்துகிறார்கள் என்று பரிசோதிப்பதற்காக உங்களுக்கு தந்திருக்கும் நிலைமைகளை வைத்து அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா சோதித்து பார்க்கிறார். குர்ஆனுடைய சூரா அஅராஃப் உடைய இன்னொரு ஆயத்தில் பூமியிலே உங்களுக்கு சில பொறுப்புகளை தந்து அதிகாரிகளாக நாங்கள் உங்களை ஆக்கியிருக்கிறோம். ஒருவர் இருப்பார் நாட்டின் தலைவர், அவர் ஒரு ஊரின் தலைவர், ஒரு நிறுவனத்தின் முதல்வர், ஒரு இஸ்தலத்தின் முதல்வராக இருக்கிறார், ஒரு மஸ்ஜிதின் நிர்வாகியாக இருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், பூமியிலே உங்களுக்கு சில பொறுப்புகளை தந்து நான் பிரதிநிதியாக ஆக்கி வைத்திருக்கிறேன். எதற்கு தெரியுமா? லினன் போற கைப்பூல், நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று உங்களை பார்ப்பதற்காக. உங்களுக்கு தந்திருக்கும் பொறுப்புகளை நீங்கள் எவ்வாறு கவனிக்கிறீர்கள் என்று உங்களை பார்ப்பதற்காக. இதற்காக வேண்டித்தான் பூமியிலே உங்களை பல அமைப்புகளிலே நான் படைத்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதர்களும் பொறுப்புதாரிகள். புகாரிலே வரக்கூடிய நீண்ட ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸிலே ஆணுடைய பொறுப்பு எது, ஒரு பெண்ணுடைய பொறுப்பு என்ன என்ற விடயங்களை எல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டு வந்து அலா குல்லுக்கும் ரா வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்தி, அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்பை பற்றி கியாமத்துடைய நாளில் கேட்கப்படும். பாடசாலையிலே படித்துக் கொடுக்கும் ஆசிரியர் மாணவர்களுக்கு பொறுப்புதாரிகள். வீட்டிலே இருக்கும் கணவன் வீட்டிலே நடக்கக்கூடிய எல்லா நலவுகள், எல்லா நஷ்டங்கள், எல்லா நன்மையான காரியங்கள், எல்லா பாவத்திற்கும் அந்த தகப்பன் பொறுப்பு. ஒரு மஸ்ஜிதிலே இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகி அவர் தலைவர் என்ற இடத்தில் இருக்கலாம், வேறு வேறு அந்த மஸ்ஜிதுடைய ஒவ்வொரு பொறுப்பை அவர் வகிக்கலாம். அந்த ஊர் மக்களை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பொறுப்பை பட்டு கியாமத்துடைய நாளிலே கேட்பான். இதைத்தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாகவே சொன்னார்கள், அறிந்து கொள்ளுங்கள், அலா குல்லுக்கும் ரா வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்தி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட பொறுப்பு இருக்கிறது. கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் கோர்ட்டுக்கு கேஸாக எடுப்பான். எப்படி ஒரு நாளை குறிப்பிட்டு திங்கட்கிழமை உங்களை கோர்ட்டுக்கு வர சொல்லிருக்கிறார்கள், உங்களிடத்திலே விசாரணை செய்யப்படும் என்று உலகத்திலே சில நாட்களை குறிப்பிட்டு எங்களுடைய கேஸ் எடுக்கப்படுமோ கியாமத்துடைய நாளையில் ஒவ்வொன்றாக அல்லாஹ் கோர்ட்டுக்கு எடுப்பான். அந்த நாளையிலே அந்த நாளையுடைய ஹாக்கிமாக ஜட்ஜாக இருப்பான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா. இதைத்தான் சூரத்துல் ஃபாத்திஹாவுல ஓதுறோம், மாலிகி யௌமித்தீன், கியாமத்துடைய நாளின் அரசன், அவன்தான் ஆகப்பெரிய ஹாக்கிம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே இருக்கும் பொறுப்புகள் இருக்கிறதே, அரபு வார்த்தையின் ஊடாக இந்த பொறுப்புகளை வகைப்படுத்தியிருக்கிறார்கள். பொதுவாக தலைவர் என்ற பேச்சுக்கு அரபியிலே பல சொற்களை பாவிப்பார்கள். அல் இமாமா, இமாமத் என்ற சொல் அது ஒரு மக்களுக்கு தொழிலிக்கக்கூடிய மார்க்கத்துடைய பத்துவாக்களை கொடுக்கக்கூடிய மார்க்கத்துடைய ஹதீஸ்களை ஒரு ஆணுடைய விளக்கங்களை சுமந்திருக்கும் ஒரு ஆளுக்கு இமாம், அவர் ஒரு தலைவர் என்று பொதுவாக சொல்லப்படும். இதே போன்றிருக்கிறது அல் இமாரா, ஹம்சாவை அடிப்படையாக கொண்டு அல் இமாரா என்பது ஒரு கூட்டத்தின் தலைவராக இருப்பார், ஒரு பிரயாணத்தின் தலைவராக இருப்பார், ஒரு இஸ்தலத்தின் தலைவராக இருப்பார், ஒரு நிறுவனம் ஒரு பாடசாலையின் முதல்வராக இருப்பார். அதற்கு இமாரா, அதுவும் ஒரு பொறுப்புடைய அடிப்படையை கொண்டது. இன்னொரு வார்த்தை இருக்கிறது அல் இமாரா, ஐனை மொழிந்து அல் இமாரா என்று சொன்னால் தனக்கு கீழால் இருக்கும் மக்களுக்கு இவர் பொறுப்புதாரியாக இருப்பதை, அங்கே இருக்கும் நடவடிக்கைகளை இவர் அதனை மேற்பார்வை பார்ப்பதை, அதிலே இருக்கும் காரியங்களுக்கு இவர் பொறுப்பாக அனுப்பது, அது ஒரு மஸ்ஜிதாக இருக்கலாம், அல்லது ஒரு பாடசாலையாக இருக்கலாம், அல்லது ஒரு கல்வி நிறுவனமாக இருக்கலாம். அதற்கு பரிபாலன சபையில் இவர் அங்கத்துவம் பெறுகிறார், அதற்கு இமாரத் என்று சொல்லப்படும். இன்னும் ஒன்றிருக்கிறது, அல் காவி, அவர் மார்க்கத்துடைய அடிப்படையில் தலாக்குடைய ஏனைய பிரச்சனைகள் வரும் பொழுது அவர் காவி தீர்ப்பு செய்யக்கூடியவராக இருப்பார். இன்னும் ஒருவர் இருப்பார் ஹாக்கிம், நாங்கள் இப்பொழுது அவருக்கு ஜட்ஜ் என்று சொல்றோம். இஸ்லாமிய நாடுகளில் ஹாக்கிம் இருப்பார், அவர்தான் ஒரு தண்டனையை முடிவு செய்வார். குற்றத்துடைய பரிகாரம் எது என்பதை அவர்தான் அந்த நாட்டில் முடிவு செய்வார். இது ஒரு ஹாக்கிம். இவர்கள் அனைவர்களுமே ஒவ்வொரு பொறுப்பை வகிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த அடிப்படையில் மஸ்ஜித் உடைய பொறுப்பு இருக்கிறதே. மஸ்ஜித் என்பது ஒரு பாடசாலையை போன்றதல்ல. மஸ்ஜித் என்பது ஏனைய கல்வி நிறுவனத்தை போன்றதல்ல, அரசியலுக்கு இருக்கும் யாப்பை போன்றதல்ல. ஒரு நாட்டிலே பல நபர்கள் அந்த அரசியலுக்கு கீழால் இருப்பார்கள். அவர்கள் பலரும் பல நோக்கத்தோடு லாபங்களை எதிர்பார்த்து சேப்பை நிறைக்கக்கூடிய, எதிர்காலத்தை அமைக்கக்கூடிய பல சிந்தனையிலே அவர்கள் அந்த பாராளுமன்றத்தில் உட்கார்ந்திருப்பார். அது போன்றதல்ல மஸ்ஜிதுடைய நிர்வாகம். உலகத்தில் ஆக உயர்ந்த இடம் மஸ்ஜித். மஸ்ஜிதுடைய இடத்திற்கு அடிப்பதற்கு உலகத்தில் எந்த இடமும் கிடையாது. அது ஓலை குடிசையாக இருக்கட்டும், அது புத்தகத்தில் இருக்கும் ஒரு ஓலை பள்ளியாக இருக்கட்டும், அல்லது ஒரு கொல்பிட்டி பள்ளியாக இருக்கட்டும், அல்லது சம்மாங்கோட்ட பள்ளியாக இருக்கட்டும், உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு மஸ்ஜித் முஸ்லீம்கள் சுஜூது செய்யக்கூடிய இடம் என்று ஒதுக்கப்பட்ட இடங்கள் இருக்கிறதே, இதுதான் அல்லாஹுக்கு ஆக சிறந்த இடம். இந்த இடத்தை விட பரிசுத்தமான இடம் உலகத்தில் கிடையவே கிடையாது. அதத்தான் ஹதீஸ் சொல்லுது, அஹப்புல் பிலாதி இலல்லாஹ், அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடம் மசாஜிதுஹா, அவனை சுஜூது செய்யக்கூடிய இடம். இந்த மஸ்ஜிதுகளை கட்டக்கூடிய பாஷாக பண்ணாண்டுவார்கள் அரபில். மஸ்ஜிதுடைய வேலையை செய்யக்கூடிய கட்டிடக்காரர்களாக அல்லாஹ் பயன்படுத்தினதே நபிமார்களை. கஅபத்துல்லாவை கட்டுகிறார்கள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து கஅபத்துல்லாவை கட்டினார்கள். தங்களுடைய கையால் அந்த கல்லுகளை வைத்து கஅபாவை அமைத்தார்கள். وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ இரண்டு பேரும் சென்று கஅபத்துல்லாவை கட்டினார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முபாரக்கான கையின் ஊடாக கஅபத்துல்லாவுக்கு கல்லு வைத்திருக்கிறார்கள். பைத்துல் மக்தீஸ், ஜெருசலம், மஸ்ஜிதுல் அக்ஸா என்றெல்லாம் சொல்கிறோமே, இந்த மஸ்ஜிதை கட்டினார்கள் சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஜிங்களுடைய உதவியோடு அந்த மஸ்ஜிதை ஒரு நபிதான் கட்டினார். மஸ்ஜிதுடைய கட்டிடக்காரர்களாக அல்லாஹ் பாவித்ததையே நபிமார்களே. அது மட்டுமல்ல, மஸ்ஜிதிலே ஒரு ஊத்த விழுந்திருக்குது, ஒரு முடி கீழே விழுந்திருக்குது. இந்த ஊத்த கூட்டக்கூடியவரை, மஸ்ஜிதை துப்புரவு செய்யக்கூடியவரை நானும் நீங்களும் எப்படி பார்ப்போம்? எங்களுடைய உள்ளத்தில் அவருடைய ஸ்தானம் எது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புகாரியிலே இருக்கிறது, நபியுடைய காலத்தில் ஒரு பெண் இருந்தால், அந்த பெண்ணுடைய வேலை மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடியவர். அடிக்கடி மஸ்ஜிதை கூட்டுவாள், ஊத்தைகளை எடுத்து வெளியே எரிந்து விடுவாள், மஸ்ஜிதை சுத்தமாக வைத்துக் கொண்டிருப்பாள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நாட்களுக்கு பின்னால் வந்து அந்த பெண்ணை பற்றி விசாரிக்கிறார்கள். இருந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லா, மாட்டத், அவள் மரணித்து விட்டாள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அஃபலா குந்தும் ஆதன்சுமூனி, அவளுடைய ஜனாசா செய்தியை எனக்கு அறிவித்திருக்க கூடாதா? அவள் மரணித்த விடயத்தை எனக்கு நீங்கள் எட்டி வைத்திருக்க கூடாதா என்று சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் அவளுடைய காரியத்தில் சூரல்லாவுடத்தில் சொல்லுவதா என்று அந்த பெண்ணை சின்னதாக சொன்னார்கள். யார சூழல்லா, அவளுடைய ஜனாசா உங்களுக்கு சொல்றதா என்று அந்த பெண்ணுடைய காரியத்தை சின்ன காரியம் போல் பேசினார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவளுடைய கபரை எனக்கு காட்டும் என்று சொல்லி அந்த பெண்மணியுடைய கபர் ரசூலுல்லாஹுக்கு காட்டப்படுகிறேன். நபி அவர்கள் கபரிஸ்தானத்திற்கு போய் அந்த பெண்ணுக்காக ஜனாசா சொல்வார்கள். புகாரியில் இருக்கிறது. அந்த பெண்ணை ரசூலுல்லாஹ் மதிக்கிறார்கள். இந்த ஹதீஸுக்கு கீழால் விளக்கம் எழுதக்கூடிய இமாம்கள் இந்த ஒரு ஹதீஸை வைத்து பல சட்டங்களை எடுத்து பேசினது மட்டுமல்ல, மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கைப்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, ஒரு மஸ்ஜிதை கட்டுவதற்கு அல்லாஹ் பாவித்ததும் நபிய, மஸ்ஜிதுக்கு இமாமாக அல்லாஹ் பாவித்ததும் ஒரு நபிய, மஸ்ஜிதை சுத்தம் செய்ய இந்த பெண்ணை தெரிவது செய்வது போன்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு தஆலா மஸ்ஜிதை சுத்தம் செய்ய ஒரு நபியை தான் தெரிவு செய்தான். وَإِذْ بَوَّأْنَا لِإِبْرَاهِيمَ مَكَانَ الْبَيْتِ سَيِّدُنَا إِبْرَاهِيمَ عَلَيْهِ السَّلَامُ அவர்களுக்கு கஅபத்து அல்லாஹ்வை அல்லாஹ் கட்டச் சொல்லி அன்த ஸ்திரா பைதிய லிஸ்ஸாயிதீன வல்காயிமீன வர்ருக்அய் ஸுஜூத், அங்கே யார் தவப் செய்கிறார்களோ யார் ருகூ ஸுஜூத் அந்த இடத்திலே செய்கிறார்களோ அவர்கள் எந்த அருவருப்பும் இல்லாமல் மிக பரிசுத்தமாக ஸுஜூத் செய்ய வேண்டும் என்பதற்காக இப்ராஹிமே நீங்கள் மஸ்ஜிதை சுத்தம் செய்து வையுங்கள் என்று அல்லாஹ் ஒரு நபிக்கு தான் மஸ்ஜிதை சுத்தம் செய்ய சொன்னான். அவ்வளவு பரிசுத்தமான இடம் மஸ்ஜித், மஸ்ஜிதுக்கு பாசாக பாவித்தது நபிமார்கள் என்றால், மஸ்ஜிதுடைய இமாம்கள் நபிமாராக இருந்திருக்கிறார்கள் என்றால், மஸ்ஜிதம் சுத்தம் செய்ய அல்லாஹு தஆலா ஒரு நபியை சாட்டினான் என்றால், ஒரு மஸ்ஜிதை நிர்வகிக்க எல்லாருக்கும் முடியுமா? இந்த இலங்கையில குறிப்பாக இலங்கை நாட்டில எல்லா மஸ்ஜிதிலையும் அரசியல் போட்டி கெமினத்தில் அடித்துக் கொள்வது போன்று எல்லாருக்கும் ஆட்ட நான் பொறுப்புக்கு வரணும். உலகத்தில் எல்லாருக்கும் ஆட்ட எங்களுக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கணும். இன்னும் கொஞ்சம் பேர் தடமாடுற கொள்கையை நிலைநாட்ட மஸ்ஜிதுக்குள்ளால் வரணும், அவங்கள கொள்கையை நிலைநாட்டணும். இப்படி நிறைய இடங்களை பார்த்திருக்கிறோம். தண்ட கொள்கை, நான் சொல்வதுதான் சரி, ஏண்ட அந்த ஹதீஸை நிலைப்படுத்தணும், அதற்கு நான் மஸ்ஜிதுடைய நிர்வாகத்து கூறணும், எனக்கு கீழால் எல்லாரும் வரணும். மஸ்ஜிதுக்கு போட்டி, இருபது வயசு பிந்தினுடன் 25 ஆகும் பொழுது இவருக்கு மார்க்கத்தில் இன்னும் விளக்கம் வரவே இல்லை, ஆனால் இவருக்கு ஆக நான் இந்த பள்ளியுடைய ரெஸ்டின்னு மக்கள் என்ன சொல்லணும். நிர்வாகத்துக்கு சண்டை எங்க இல்ல, இது எந்த இடத்துல இந்த போட்டி இல்ல, எல்லா இடத்திலையும் நிர்வாகத்துக்காக தெருவுக்கு முன்னால சிறிய சிறிய கூட்டங்கள், ஒவ்வொருத்தருடைய வீட்டுல பொது இடங்கள்ல கூட்டம், எங்களை தெரிவு செய்ய கேட்பாங்க யாருண்டி, இவரை தெரிவு செய்ய இவர் 5 பேரை போட்டுகிறார், 5 பேர் ஒரே அடியா இவருடைய பேரை சொல்லணும், நாளைக்கு இவர் பள்ளியுடைய ரெஸ்டியா வரணும். குர்ஆனும் ஹதீஸும் இதையா சொல்லுது, எல்லா இடங்கள்ல போனாலும் நிர்வாகத்துக்கு சண்டை, எனக்கு எப்படி ஜெயா கிடைக்கணும், நான் உட்காரணும், 4 பேருக்கு மத்தியில என் எல்லாரும் ரெஸ்டின்னு கூப்பிடணும். இதுவா மார்க்கம் சொல்லி தந்த முறை? பெரியார்களே சகோதரிகளே, புகாரியில இருக்கிறது அபூதர் ரவி அல்லாஹன் அவர்கள் சஹாபாக்களை பத்தி உம்மத்துக்கு தெரியாது, சஹாபாக்களை பத்தி உம்மத்துக்கு தெரியா, இன்னும் ஒரு 10 வருஷம் போகும் பொழுது எங்கட குழந்தைகள் கேட்பாங்க, சஹாபாக்கள் இருந்தால் யார், அவங்க நபியோட இந்த ஆக்கள் அவர்தான் சொல்லுவோம். கேட்டு பாருங்க, இப்ப யாருக்கையாவது சஹாபி இருந்தால் யார், ரசூலுல்லாஹ் உயிரோட கண்டவர் அவரோதான். இஸ்தானம் தெரியா, சஹாபாக்களுடைய மனாசிபுகளை எடுத்து படிங்க, ஒவ்வொரு சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஸ்தானம். அதை பத்தி மனுஷியால கணக்கில் கேட்கலாம். அபூதர் யாரு தெரியுமா? ரபி அல்லாஹன் ஹதரத் ரசூலுல்லாஹி சரதாரசனம் கொடுத்தாங்க நாலு வட்டம். எந்த உம்மத்தில் ஆக உண்மையானவர் சதூ, ஆக உண்மையாளர் செய்தன அபூதர். அமலுடைய விஷயத்தில் ஆக மும்முரமானவர், ஆக பெரிய அமல் செய்யக்கூடிய ஒரு இபாதத்தாளி, மார்க்கத்துடைய இல்மு கொடுக்கப்பட்டவர், மிகப்பெரிய ஒரு முஹத்திஸ். இப்படியெல்லாம் பரவி அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்க சில சஹாபாக்களை கூஃபாவுக்கும் பத்ராவுக்கும் ஹிஜாஸுக்கும் ஆமிராக பொறுப்புதாரியாக நியமித்திருக்கிறீங்க, என்னையும் அஃபலா சொன்னார்கள், அஃபலா இஸ்தஅமிலூனி, என்னையும் யா ரசூலல்லாஹ் ஒரு பொறுப்புதாரியாக ஆக்குங்களே, நானும் ஒரு ஏரியாவுக்கு போய் பொறுப்பாக நின்று அந்த ஏரியாவை டெவலப் பண்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர்ருடைய தோளை பிடித்து சொன்னார், யா அபாதர் இன்னக லஈஃபுன், அபூதர்ரே நீங்க பலஹீனமானால், என்ன பலஹீனம், எவ்வளவு பெரிய இல்ம் இருக்குது, மஸ்ஜிதுடைய நிர்வாகம் செய்ய குர்ஆன் ஹதீஸ்ல எங்கேயும் நிபந்தனை இல்ல, ஒரு அரசியல்வாதி வரணும் உண்டு, அல்லது பெரியோர் பிஎச்டிதான் வரணும், அப்படி இல்ல, இவ்வளவு பெரிய அமல்தாரிய இவ்வளவு பெரிய இல்முள்ளவர நபி அவங்க சொல்றாங்க, இன்னக லஈஃப், நீங்க பலஹீனமான ஆள், யா அபாதர், அபூதர்ரே பொறுப்பை சுமந்து நாளை கியாமத்துடைய நாளையிலே நீ நஷ்டவாளியாக ஆகிறாரே. ஒரு சஹாபி சொல்றார், நீ பொறுப்பை ஆசையோடு சுமப்பாய், கியாமத்துடைய நாளையில் நஷ்டவாளியாக மாறுவாய். அதனால் ரெண்டு பேருக்கு மத்தியில புகாரியில இருக்கிறது, இரண்டு யத்தீம்கள், அந்த ரெண்டு யத்தீம்களுடைய பணத்துக்கும் நீ பொறுப்புதாரியாக மாறாதே. ஒரு ஆளுடைய பணத்தை நீ வைத்துக் கொள்ளாதே, அதற்கு நீ தகுதியானவன் அல்ல, கியாமத்துடைய நாளையில் அது கேவலத்தை ஏற்படுத்தும். அபூதர் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், பொறுப்பு என்பது பதவி அல்ல, நிர்வாக தலைவர் என்பது பதவி அல்ல, செய்யதில் கௌமி காதிவும், ஒரு கூட்டத்தின் தலைவர் தான் அந்த அந்த இடத்தின் அந்த கூட்டத்தின் ஊழியர். உண்மையான தலைவர் மஸ்ஜிதில் ஆள் இல்லாண்டால் அவர் நோட்டீஸ் எடுக்கப்படாது, அவர் ஊத்தி எடுத்து வீசணும். முஅஸ்ஸின் இல்லையா, தலைவர் அதான் சொல்லணும். அப்படியான தலைவர்களை பார்த்திருக்கிறோம். தலைவர் என்பது கதிரையில் உட்கார்ந்து கொண்டு முஅஸ்ஸின் சாபையும் இமாமையும் அடக்கிறவல்ல தலைவர். நபி அவர்கள் மிகப்பெரிய ஒரு நிர்வாகி, தஅவாவுடைய களத்துக்கு இறங்க முன்னால் நபிக்கு அல்லாஹ் சொன்ன வழிமுறைய குர்ஆன் எடுத்து பாருங்க, சமூகத்தின் தலைவர் எப்படி இருக்கணும், நபியை மன்னிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள், நீங்க மன்னிப்பு கொடுக்கணும், அடுத்தவர்களை மதிக்கணும், உங்களை நம்பி வந்த சஹாபாக்களை நபியே ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தஃபிர் லஹும் வஷாவிருஹும் ஃபில் அம்ர், நீங்க படித்தவர், நீங்க நபி என்று சொல்லி உங்களுக்கு தனி முடிவு எடுக்க முடியாது. நபியே வந்தவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் தான், ஆனால் அவர்களோடு கலந்து ஆலோசனை செய்யணும், வஷாவிருஹும் ஃபில் அம்ர், அவர்கள் தவறு செய்தால் நீங்க தஹஜ்ஜத்தில் இருந்து நீங்க இஸ்திக்ஃபார் செய்யணும். கோச்சிகுரவான பாடசாலை மாணவர்களுடைய விஷயத்தில் எவ்வளவு பேசப்படுகிறது, எவ்வளவு எழுதப்படுகிறது, ஊடகங்களின் மூலமாக தற்கொலை செய்து கொண்டார்கள், இப்படி செய்தார்கள் என்றெல்லாம் மாணவர்களை பற்றி எவ்வளவு எழுதுகிறோம். எந்த ஆசிரியர் தஹஜ்ஜத்துக்கு எழும்பி, யா அல்லாஹ், என்னிடத்தில் படிக்கும் மாணவனுக்கு நீ ஹிதாயத்தை கொடு, எந்த ஆசிரியர்கள் கேட்டிப்போம். எந்த நிர்வாகி எழும்பி சஹஜத்துக்கு எழும்பி, எனக்கு ஒரு பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறது, யா அல்லாஹ், உன்னுடைய மஸ்ஜிதுடைய பொறுப்பு, என்னால் நடக்கும் தவறுகளையும் என்னுடைய பொறுப்புக்கு கீழால், கொழும்புல எப்படியோ சரியா, நாட்டூர்கள் இருக்குது 800 குடும்பம், ஒரு ஊருக்கு ஒரு கிராமத்துக்கு 800 குடும்பம், நிர்வாகம் என்று சொல்லக்கூடியது 800 பேர், 800 குடும்பத்தினர்களுடைய பாவத்துக்கும் நிர்வாகி பொறுப்பு. நான் சிவர் அல்ல, அவருடைய ஆபீஸ் அல்ல. நிர்வாகம் என்று சொல்லக்கூடியது அவர் டைமுக்கு வருவார், ஆபீஸ்ல வந்து அவர் கணக்கு பார்ப்பார், அல்லது முஅஸ்ஸினையும் இமாமையும் கூப்பிட்டு சம்பளத்தை கொடுப்பார். இதுவல்ல, இது அரசியல். அது வேறு வேறு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய முறை. மஸ்ஜிதுகள் அப்படி இதுவரைக்கும் நிர்வகிக்கப்படல. நபிமார்களுடைய காலத்திலிருந்து பிறகுகோ 1400 வருடங்களாக நடைமுறையை எடுத்து பாருங்கோ, மஸ்ஜிதுகள் எப்படி நிர்வகிக்கப்பட்டது. இதன் முன்மாதிரி அல்லாஹுடைய நல்லடியார்களே, குடிமக்கள் ஏதாவது பிணை செய்தால் நபியே நீங்க எழும்பி இஸ்திஃபார் செய்வோ, அவர்கள் தவறு செய்தால் நீங்க மன்னிப்பு கொடுங்க நபியே. இதன் அல்லாஹ் தலைவருக்கு கொடுத்தது. இது தெரியாமல் தாவாவுடைய கரத்துக்கு இறங்கினால் எல்லாரையும் காப்பிருந்துவார், இவர் சொர்க்கவாதிந்துவார். எல்லாரும் முனாபிர், இவர் சொர்க்கவாதி. அப்படிதான் பிரச்சாரம் செய்வார். உண்மையான தாய் சொல்லுவார், நீங்க எல்லாரும் சரியானவர்கள், நான் உள்ளதல்ல. கண்ட பிழைய பெருசா பேசுவார். இன்றைக்கு தண்ட பிழைய மூடுவதற்கு காரணம் தேடுறாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, நிர்வாகம் என்பது பயந்து பயந்து செய்யக்கூடியது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களுக்கு 5வது ஹலீஃபான்னு சொல்லப்படும். எவ்வளவு காலம் ஆச்சு? 2 வருடமும் 5 மாதம், சுமார் 2.5 வருஷம் தான் ஆட்சி காலம். பதவியை எடுக்கிறார். ஜனாதிபதியுடைய தெரிவு செய்யப்படக்கூடிய நாள் எப்படி நாள்? அங்க பட்டாசு கொளுத்தல்ல, யாரும் ஆரவாரம் போட்டு சப்போர்ட்டாக பேசி நான் தலைவராக வரப்போறேன் என்று யாரும் கூச்சல் இடல்ல. எசீஸ் படுக்கையில இருக்கிறார். அவர் மரண படுக்கையில எழுதி கொடுத்தார், எனக்கு பின்னால் என்னுடைய தம்பி ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் அல்ல, என்னுடைய மச்சன்தான் தலைவரா வருவார், ஜனாதிபதியா வருவார் என்று ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் தன்னுடைய சகோதரனை முற்படுத்தாமல் மச்சனை முற்படுத்துறார், எழுதி கொடுக்கிறார். மரண படுக்கையில ஒரு ஆள் எழும்பி வாசிக்கிறார், அடுத்த ஜனாதிபதியாக கலீஃபாவாக வர இருக்கிறார் உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்று. ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்குடைய பெயரை சொல்லாம உமர் இப்னு அப்துல் அசீதுடைய பெயர் சொல்லப்படுகிறது. உமர் இப்னு அப்துல் அசீதுடைய கூட்டத்தில் வந்தவர்களும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்றார்கள். ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்குடைய கூட்டத்தில் வந்தவர்களும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னார்கள். இன்னா லில்லாஹ் சொல்ற சந்தோஷத்துக்கா? துக்கத்துக்கு, கவலைக்கு. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னா லில்லாஹ் சொன்னது, என்னுடைய குடும்ப பொறுப்பு எனக்கு இருக்க, என்னுடைய மனைவியுடைய பொறுப்பு எனக்கு இருக்க, ஜனாதிபதி மக்களுடைய பொறுப்பும் எனக்கு தந்திருக்குது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த நோக்கத்தில் அவர் இன்னா லில்லாஹ் சொன்னார். ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் சொல்றார், எனக்கல்லவா ஆட்சி வந்திருக்கணும், என்னுடைய மச்சனுக்கு ஆட்சி போய்விட்டதே. இன்னாலில்லா, இது பிழையான ஒன்றே, கவலை. அவரும் இன்னாலில்லா சொல்றார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, கவலையோடு ஆட்சியை கையில எடுக்கிறார். முதலாவது செஞ்ச வேலை ஓடோடி போய் மனைவியிடத்திலே சொன்னால், நான் மக்களின் பொறுப்பை சுமந்திருக்கிறேன், கியாமத்துடைய நாளில் நான் இடைப்பட்டு கேட்கப்படுவேன், அதனால் மக்களுடைய பொறுப்பை செய்யும் பொழுது உன்னுடைய பொறுப்பில் எனக்கு கவலை இனம் ஏற்படும், அதனால் நான் உனக்கு அழகான முறையிலே தலாக்கை சொல்ல போறேன். அவர் சொன்னால், எனக்கு தலாக் சொல்லாதீங்க, மக்களுக்காக நானும் உங்களோடு உதவியாக நிற்கிறேன். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மனைவியை பார்த்து சொன்னார், அப்படியாக இருந்தால் உன்னுடைய அனைத்து தங்க நகைகளையும் நீ பைத்துல் மால்ல கொண்டு வந்து கேட்டது. உடனே மனைவியும் மனைவிதான், முழு சொத்தையும் பைத்துல் மால் முஸ்லீம்களுடைய பொது நிதியிலே கொண்டு வந்து அவைகளை அல்லாஹ்வுக்காக செலவழிக்க ஆரம்பித்தார். எப்படிப்பட்ட காலம் என்றால், எங்கே மனிதர்களிடத்தில் விட்டுக் கொடுப்பும் நியாயமான தன்மையும் வருவோ அல்லாஹ் மக்லூக்குகளிடத்திலேயும் அல்லாஹ் அந்த தன்மையை ஏற்படுத்துவார். ஓனாயும் ஆடும் ஒரே பாத்திரத்தில் தண்ணீர் குடித்தது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய காலத்தில். எவ்வளவு நீளமான ஆட்சி என்றால், கூட்டு ஜகாத் முதலாவது வசூலிக்கப்பட்டது அவர்கள் தான். ஒரு வருஷத்துடைய கூட்டு ஜகாத்தால முழு நாட்டில் இருக்கும் முழு ஊரில் இருக்கும் மக்களையும் ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக மாத்தலாமா? மாத்தலாம். ஒரு வருஷத்துல பல வருஷம் போகணும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மூன்றாவது வருஷம் ரெண்டு வருஷம் ஆரம்பத்தில் இருந்து ஜகாத் எடுக்கிறதுக்கு ஆக்கல் இல்லை. என்ன தெரியுமா செய்தார்? வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள், ஜகாத்தை கொடுக்கல எல்லோருடைய உள்ளத்திலேயும் இருந்த துனியாவுடைய ஆசையை குறைத்தார். மக்கள் தங்களுடைய தேவைகளை கடன் எடுத்து பூர்த்தி செய்கிறார்கள். அதனால் கடன் எடுப்பது அது ஆகுமானதுதான். ஆனால் தங்களுடைய வேறு வேறு மேலதிகமான தேவைகளுக்கு கடன் எடுக்க கூடாது என்று மக்களுடைய தேவைகளை குறைத்தார். எந்த அளவுக்கு நிலைமை மாறியது என்றால், மூணாவது வருடத்தின் ஆரம்பத்தில் ஜகாத்தை எடுக்க ஆட்கள் இல்லை, ஜகாத் எடுக்க ஆட்கள் இல்லை. என்ன செய்தார்கள் என்றால், அந்த ஜகாத்துடைய பணத்திற்கு குளிர் காலத்தில் மழை காலத்தில் சில பறவைகள் வந்து தூர இடங்களில் இருந்து பறந்து வந்து அது மரத்திலே தங்கும். அந்த மரங்களிலே தங்கியிருக்கும் பறவைகளுக்கு அந்த ஜகாத்துடைய பணத்தால் தீனி போட்டார். பறவைகளுக்கு தீனி போட்ட ஜனாதிபதி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி. துருக்கியில இப்பையும் அங்கிருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் பிரதமர் அங்கிருக்கும் பறவைகளுக்கு தீனி போடுகிறார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் உடைய ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய செயலை செய்து கொண்டு வரார். எப்படிப்பட்ட ஒரு மரட்சியான காலம், மரணிக்கிறார் மரணப்படுக்கையில் அவர்களுடைய கையில் இருந்தது 10 திருஹம் இலங்கை நாணயப்படி 10 ரூபா. 10 மகன்மார்கள் ஆளுக்கு ஒரு திருஹம். மரணப்படுக்கையில் கேட்டார்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸை பார்த்து, மன்னரே 10 ரூபாயை நீங்கள் விட்டுட்டு போறீங்களே, 10 குழந்தைகள் இருக்கிறார்களே. சொன்னார்கள் மரணப்படுக்கையில், இவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அல்லாஹ் நல்லவர்களை பொறுப்படுவான், இவர்கள் மோசமானவர்களாக இருந்தால் மோசமானவர்களுக்கு நான் சொத்து கொடுக்க விருப்பப்படல. எப்படி வார்த்தை? இவங்கள் எல்லாம் எங்கட முன்மாதிரி அல்ல, இவங்கள் எல்லாம் எங்கட முன்மாதிரி அல்ல. எங்களுக்கு இருக்கணும் ரஷ்டியானால் அவருக்கு சாதாரண மக்களோடு பேசலாம். நோமலாக இருந்தார் இப்ப அவருடைய பேச்சு வித்தியாசம், அவருடைய ஆக்ஷன் வித்தியாசம். அவர் பெரிய பதவியில் இருக்கிறார். இது பதவி அல்ல, அவமானம். நிர்வாகம் என்பது பொறுப்பு. குர்ஆன் தெளிவாக சொல்லுது, நிர்வாக சபைய ஒரு மஸ்ஜிதை நிர்வகிக்க யார் தெரியுமா தகுதி? எல்லாருக்கும் எல்லா விஷயங்களுக்கும் தகுதி பார்க்கிறோமே. ஒரு ஆசிரியராக இருந்தால் இன்ன தகுதி, ஒரு கம்பெனியில வேலை செய்வதாக இருந்தால் இன்ன தகுதி. இதே மாதிரி ஒரு மஸ்ஜிதுக்கு நிர்வாக சபையாக உறுப்பினராக வர வேண்டுமா? அல்லாஹு தஆலா 5 விதமான தகமை சொல்றார். இவங்க முன்னுக்கு வாங்கோ, தகுதி உள்ளவர்கள் முன்னால வாங்கோ. இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை பரிபாலனம் செய்வார்கள். முதலாவது தொழுகை அல்ல, முதலாவது ஜகாத் அல்ல. அவர் அறிவாளியாக இருக்கணும், அவருக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும். அல்லாஹ் போடக்கூடிய நிபந்தனை மன் ஆமன பில்லா, அவர்கிட்ட முழுமையான ஈமான். நோய் அல்லாஹ்விட்டிருந்து, சுகம் அல்லாஹ்விடத்திலிருந்து, அனைத்தும் அல்லாஹ்தான் செய்கிறான் என்ற இறை நம்பிக்கை. இதன் முதலாவது நிபந்தனை மன் ஆமனவில்லா வல்யௌமில் ஆகிர், மறுமை நாளை பற்றி உள்ள பயம். எங்களுக்கு தெரியும், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல்யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரி வ ஷர்ரி. மறுமை நாளை பற்றி உள்ள பயம் அந்த லிஸ்ட்ல வரும்பொழுது 6வது வருகிறது. குர்ஆன்ல அல்லாஹ் முதலாவது சொல்லுங்க, அடுத்தது ஜகாத்தை பத்தி பேசுவான். மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்று வரும் பொழுது அல்லாஹ் முதலாவது ஈமான், இரண்டாவது தொழுகை அல்ல, இரண்டாவது ஜகாத்தும் அல்ல, இரண்டாவது கொண்டு வாரான் ஈமானின் ஆறாவது அம்சத்தை. வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை பற்றி உள்ள பயம். அந்த பயம் இருந்தால்தான் மஸ்ஜிதுடைய பணத்துக்கு கை வைக்க மாட்டான். மஸ்ஜிதுடைய பொருட்களிலே அமானங்களை பாதுகாப்பான். மறுமையில விசாரிக்கப்படுவோமே என்ற பயம் அவனுக்கு இருக்கும். அதனாலதான் வல் யௌமில் ஆகிர் வஅகாம ஸ்ஸலா, மூணாவது அவர் சொல்லக்கூடியவராக இருப்பார், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக இருப்பார். பள்ளியுடைய நிர்வாகத்தவை அவருக்கு தொழுகை இல்லை. எத்தனை நிர்வாகத்தை பார்க்கும், அவருக்கு மார்க்கமே தெரியா. அவருடைய சூரத் யகூதிய போல, அப்படிதான் சொல்லணும், யகூதிய போல. நபியுடைய வழிகாட்டல் அவருக்கு தேவையில்லை. ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகிந்தா அடைய அல்லாத வீட்டுக்கு நிர்வகிக்கிறார், அல்லாத வீட்டுக்கு பொறுப்பாக இருக்கிறார். எவ்வளவு அழகான சூரத்தில் இருப்பார், எவ்வளவு பேணுதலாக இருப்பார். அவருடைய அதிகமான நேரம் மஸ்ஜிதாக இருக்கும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதெல்லாம் வச்சு பாருங்க, ஜகாத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ், தண்டனை என்று வரும் பொழுது, விசாரணை என்று வரும் பொழுது, பிரச்சனை என்று வரும் பொழுது, இவர் எங்கடால், இவர் எங்கட இயக்கம், இவர் எங்கட ஊர், இவர் எங்கட ஜமாத், இப்படி அல்ல. வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஹுதூதுகளுடைய பிரச்சனையா? யாருக்கும் பயப்பட மாட்டோம், அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் அஞ்சுவோம். இது ஒவ்வொரு நிர்வாகிகள்கிட்ட வரக்கூடிய சிபத். எங்களுக்கு தெரியும் சார், மஸ்ஜிதுகளுடைய நிர்வாக சபை உட்டு கொடுக்க விருப்பம் இல்லை, உட்டு கொடுக்க விருப்பம் இல்லை. அவங்களுக்காக நிர்வாகியா ஈக்கணும். ஜினா செய்த, விபச்சாரம் செய்த சில பிரச்சினைகள் வரும் பொழுது உள்ளால் 5000 ரூபாய் தண்டம் எடுத்து அவர்கள்ட்ட எந்த விசாரணையும் இல்லை. அதுல குர்ஆன் ஹதீஸ் தேவையில்லை. சஃபுல நின்றா அங்க ஹதீஸ் தேவை. ஜனாசாவுடைய வீட்டில அங்க குர்ஆனும் ஹதீஸும் தேவை, நபிவழி தேவை. ஆனா மற்ற காரியங்கள்ல அது பிரச்சனை இல்லை. அதுல எங்களுக்கு நினைச்ச மாதிரி செய்யலாம், எங்களுக்கு நினைச்ச மாதிரி யாப்ப போடலாம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, மஸ்ஜித் என்று சொல்லக்கூடியது புனிதமான இடம். இதற்கு வரணும் பரிசுத்தமானவர்கள், பதவி மோகம் உள்ளவர்கள். நிர்வாகத்துக்கு எந்த தகுதியும் இல்லை. அல்லாஹ்வுக்காக சொல்றேன், யாருக்கு பொறுப்புக்கு வர ஆசையோ அவரை நிர்வாகியாக போடுவது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான உதாரணம் சொன்னார்கள், அழகான உதாரணம் சொன்னார்கள். மா திஹ்பானி தாயானி ஃபீ கனமி, எப்படி உதாரணம், இரண்டு நோய், இரண்டு ஓநாய்கள், எப்படிப்பட்ட ஓநாய், தாயான், பசியுள்ள இரண்டு ஓநாய்களை, கடுமையான பசி வந்த நேரத்தில் அந்த ரெண்டு ஓநாய்களையும் ஒரு ஆட்டு மந்தைக்குள் நீங்கள் நுழைத்தால் என்ன செய்யும்? அப்படி அவங்க சொன்னாங்க, ஆட்டை பிடிச்சி சாப்பிடுவது ஒரு பக்கம் இருக்க, முதலாவது அங்கிருக்கக்கூடிய ஆடுகளை சின்ன பின்னமாக்கி காயப்படுத்தி ஆட்டு மந்தையே நாசமாக்கும். இதுபோல பண மோகமும் பதவி மோகமும் உம்மத்தை நாசமாக்கிடும் சொன்னாங்க. பதவி மோகம் உள்ளவனுக்கு எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்க வேண்டாம். யார் ஆசைப்படுகிறாரோ அவர் நிர்வாகத்துக்கு தகுதி இல்லாதவர். யார் விருப்பம் இல்லையோ, நான் தகுதி இல்லை, ஆனால் மக்களுக்கு விளங்குது இவர் தகுதி, இவர் சரியானவர் என்று மக்கள் சொல்றாங்க, இவர் பின்னுக்காவார், எனக்கு ஏலான்றார், முடியாது என்று சொல்றார், இவர்தான் தகுதி. புகாரியில் இருக்கிறது, ஜாபிர் இப்னு சமுரா, அப்துல் ரஹ்மான் இப்னு சமுரா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அப்துல் ரஹ்மான், லா தஸ்அலில் இமாரா, பொறுப்பை கேட்டு வாங்காதே. லா தஸ்அலில் இமாரா, பொறுப்பை கேட்டு வாங்காதே. நீ பொறுப்பை கேட்டு வாங்கினால் உக்கிட்ட இலைஹா அல்லாஹ் உனக்கு பொறுப்பை காட்டிடுவான். உன்னோட நாசத்துக்கு அதொன்றே போதுமாகிடும். நீ பொறுப்பை கேட்கல, நீ பொறுப்பை விரும்பல, மக்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்கதான் நகர தலைவர், நீங்கதான் தகுதி என்று உன்னை பொறுப்புதாரியாக மாற்றுறாங்க, பயப்படா முன்னுக்குவா. அல்லாவினால் மறைமுகமாக உதவி செய்யப்படுவாய். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, கேட்கிறவனுக்கு கொடுக்காதே. தகுதி இல்லாதவர்கள் கேட்பார்கள், தகுதியானவர்கள் பின்னுக்காகுவார்கள். அவர்களை முற்படுத்தி பொறுப்பை கொடுங்க. கொடுத்தவர்கள் யாரும் அல்லாஹ்வுடைய உதவிய முன்னால் வைத்து இறங்குங்க, மறைமுகமான உதவி கிடைக்கும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் பள்ளியுடைய சொத்துகள், பள்ளியுடைய சொத்து ஆக பயங்கரம், ஆக பயங்கரம். பொதுவாக மஸ்ஜிதுடைய நிர்வாக சப தெரிவு என்று வந்தால், பொதுவாக நீங்க எந்த ஒரு ஆளுமை கொண்டு வந்து பேசினாலும் குர்ஆனில் ஹதீஸில் பொறுப்பு சம்பந்தமாக வந்திருக்கும் விடயத்தை தான் அவர் முன்வைப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் இலங்கையில இவ்வளவு மஸ்ஜிதுகள் உருவாகுவதற்கு அடிப்படை காரணம் இந்தியாவிலிருந்து வியாபாரிகள் வந்தார்கள். வந்து அவர்கள் வியாபாரம் செய்வதற்கு வியாபார ஸ்தலத்தை மட்டும் கட்டல, தெரு தெருவாக பள்ளிகளையும் கட்டினாங்க. அந்த பள்ளிக்கு வருமானம் வருவதற்கு மஸ்ஜிதுக்கு சொந்தமான கடைகளையும் காணிகளையும் வீடுகளையும் எழுதி கொடுத்தாங்க. கண்டியில லைன் பள்ளியில அங்க அந்த ரஜவீதியில் இருந்து பிடிச்சி பார்த்தால் லைன் பள்ளிக்கு சொந்தமான கடைகள் நிறைய கடை இருக்குது. எங்கெல்லாம் டவுன் மஸ்ஜிதுகள் அமைந்திருக்கிறதோ நீங்க உள்ளால திண்டி பாருங்க, அவருக்கு ரெண்டு கடை இருக்கும். ஒரு கடையுடைய கூலி 30,000 ரூபா, மஸ்ஜிதுடைய கடைய கூலி 2,000 ரூபா. மஸ்ஜித் மதரசாண்டு வந்தால் இந்த உம்மத் பார்க்கிறது வேற கண்ணால. மஸ்ஜிதுடைய கடை அட 20 வருஷம் 2,000 ரூபாயா, ஓண்ட அடுத்த கடை அதுக்கு 30,000 ரூபா, அதுக்கு 40,000 ரூபா. சக்கராத்திலையும் அல்லாஹ் இழுத்துத்தான் பிடிப்பாள். மஸ்ஜிதுடைய மனத்தை கையெழுத்தா. இது குர்ஆன் புகஹாக்கள் சொல்லியிருக்கிறாங்க, எளிய அனாதை பிள்ளையுடைய பணத்துடைய சட்டம் தானா எல்லா பணத்துடைய சட்டமும். யார் அனாதைகளுடைய சொத்துக்கு கை வைப்பார்களோ இன்னமாரா அவர் நடமாடுவார், குளிரூட்டப்பட்ட வாகனத்தில் போவார், அவருடைய வீட்டுக்கு கீழால் வாகனத்துக்கு கீழால் நெருப்பு பட்டது, அவர் நரகத்துடைய நெருப்பை வைத்திருக்கும் வந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமானிதம் அமானிதமாக பாருங்கள். அசில் அமானிதம் என்னால் நான் ஒரு 100 ரூபாவை தந்தால் அதே 100 ரூபாவை தான் தந்தவரிடத்திலே ஒப்படைக்கணும், இதுதான் அமானம். அதை மாற்றி வேறொரு நோட் கொடுக்கிறதும் இது ஹியானம். அதனால் மஸ்ஜிதை நிர்வகிக்கிறதுக்கு யாரும் ஆசைப்படவான, இது எங்களோட சுவர்க்கத்தோடு விளையாடுறத போல. அதனால கண்ணியமானவர்கள் முன்னுக்கு வாங்கோ, தகுதியானவர்களிடத்தில் மஸ்ஜிதை ஒப்படைங்க. அல்லாஹுக்கு பயந்து, அல்லாஹுக்கு பயந்து நீதமான முறையில் அந்த மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் மாற்று மத சகோதரர்களுக்கு மத்தியில் அல்லது சிவில் நிர்வாகம் பொலிஸ் படைக்கு எங்களுடைய இந்த விடயங்கள் எல்லாம் போய் இன்னைக்கு எந்த மஸ்ஜிதுடைய ஒரு மஸ்ஜித கடைசாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாக தெரிவு பயானுக்கு போயிருந்த நேரம் மிம்பர்லிருந்து ஹுத்பா ஓதுறோம், வெளியில 50 போலீஸ் பாதுகாப்பு, ஏன் சண்டை வரும் பிரச்சனை வரும், அதனால 50 போலீஸ பின்னால போட்டு தான் ஹுத்பா முடிஞ்சவுடன் மஸ்ஜிதுடைய நிர்வாக சபை தெரிவு நடந்துச்சு. வக்ஃபோடும் வந்திருக்கு, 50 போலீஸ் வெளியில நிக்கிறாங்க. அட இது அரசியலா அடிச்சுக்கிறதுக்கு, விட்டு கொடுத்து செய்தது. நான் தகுதி இல்லை, நீங்க தான் தகுதி. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை இந்த சட்டங்களை, மார்க்கத்தின் அடிப்படை இந்த விழுமியங்களை யாரும் வீணாக்கிடவானம், அதை யாரும் கேவலமாக யூஸ் பண்ணிடவானம், நாங்கள் பொறுப்புதாரிகளாக வர வேண்டும் என்று நாங்கள் யாரும் ஆசைப்படக்கூடாது. விரும்பினோ விரும்பலையோ எங்களை பொறுப்புதாரியாக மாற்றிட்டாங்க, அல்லாஹுடைய உதவியோடு அந்த பொறுப்புகளை எடுக்க வேண்டி இருக்கிறது. எனவே எல்லாம் அல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய பொறுப்புகளையும் சரியாக நிறைவேற்றி அதற்குண்டான வாய்ப்புகளை, அதற்குண்டான நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஆக்கருவாயாக. எங்களுடைய பாவத்தை மன்னித்து தருவாயாக. யா அல்லாஹ், உலகத்தில ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மன்னிக்கவும் செய்வாயாக. ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை ஒதுங்கும் தரமாக ஆக்கி தந்தருவாயாக. ஆமீன் ஆமீன். வா ஆஃபிர் தஅவானா அல்ஹம்துலில் கௌனி வ குல்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.